Thank you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக தலைகளை வணங்கி மௌன ஜபம் செய்வோம். ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் எல்லோரும் எழுந்து நின்று பாடலின் 96 பாடுவோம். ஒப்பற்ற தெய்வ கிருபை என்கிறதான பாடல்.
ஒப்பற்ற தெய்வ கிருபை என்னை மீட்ட தயை முன்னாலைந்தேன் குருடனாய் பார்வை பெற்றேனென்றே என் மனபயம் நீங்கிட பெற்றேனும் கிருபையா என் பாவம் தீந்த நாளில் ஓம் கிருபை பெரிதே
ஆரம்பமாக நம் எல்லோரும் முழங்காற்படியிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Hallelujah, 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 மொத்தம் 27 புத்தகங்கள் இருக்கிறது. இந்த 27 புத்தகத்தில் 13 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலினாலே எழுதப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு 13 நிருபத்தை எழுதியிருக்கிறார். அந்த 13 நிருபத்தை எழுதப்படும் போது அவர் மோஸ்ட்லி அவர் சபைகளுக்கே எழுதுவார், சபைகளுக்கு எழுதுவார், சபைகளுக்கு அவர் எழுதுவது தான் அவருடைய பழக்கம். ஆனால் தனிப்பட்ட மனிதர்களுக்கு என்று பார்க்கப்படும் போது தீத்துக்கு எழுதுறாரு, அதுக்கப்புறம் ஃபிலமனுக்கு எழுதுறாரு, அதன் பிற்பாடு தீமத்தேயுக்கு எழுதுகிறார், தீமத்தேயுக்கு எழுதுகிறார். அந்த தீமத்தேயுக்கு மாத்திரம் அவர் 2 நிருபத்தை எழுதுறாரு, 2 நிருபத்தை எழுதுறாரு. மற்றபடி தெசலோனிக்கேயருக்கு அவர் 2 நிருபத்தை அவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் எழுதப்படும் போது இந்த வேதத்தில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது அப்போஸ்தலனாகிய பவுல் தீமத்தேயுவை தன்னுடைய குமாரனாகவே அவர் நிறைய இடத்துல சித்தரிக்கிறார். தீமத்தேயை பார்த்து என்னுடைய குமாரன் என்று அவர் குறிப்பிடுகிறார், மகன் என்று குறிப்பிடுகிறார். ஒரு மகனுக்கு ஒரு தந்தை ஆற்றுகிறதான ஒரு காரியம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தாவீது ராஜா அவர் மரிக்கப்படும் பொழுது ஒரு காரியத்தை அவர் தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அவர் சொல்கிறார். 1 ராஜாக்கள் புத்தகத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 1 ராஜாக்கள் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் 1 நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தாவீது மரணமடையும் காலம் சமீபித்த போது அவன் தன் குமாரனாகிய சாலமோனுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன், நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தைகளை திடப்படுத்துகிறதற்கும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக என்று
தாவீது ராஜா தன்னுடைய நேசகுமாரனாகிய சாலமோனுக்கு எழுதுகிறார். இந்த சாலமோன் ஒரு சிறு பையனாக இருக்கிறபடினாலே ஒன்றும் அறியாமல் இருக்கிறான். அதனால் இந்த தாவீது குறிப்பிடுகிறார், நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியிலே போகிறேன், நீ திறன் கொண்டு புருஷனாயிரு என்று இவர் மறிப்பதற்கு முன்பாக தன்னுடைய பிரியமான குமாரனுக்கு அவர் அப்படியாக எழுதுகிறார், நீ திறன் கொண்டு நீ புருஷனாக இரு என்று அவர் எழுதுகிறார். ஆனால் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய மரணத்தை குறித்து அவர் கவலைப்படுகிறார். தாவீது தான் மறித்த பிற்பாடு தன்னுடைய மகன் என்ன செய்வானோ, எப்படி ஆட்சி செய்வானோ, ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறானே என்று சொல்லி அவர் அதிகமாக வேதனையில் அவர் சொல்கிறார், தேவனாகிய கர்த்தரை நீ உனக்கு துணையாக வைத்துக் கொள்வாய் என்று சொன்னால் எல்லா விதமான காரியத்திலேயும் நீ வெற்றி அடைவாய், தொடர்ந்து நம்முடைய சிங்காசனம் எனக்கு அப்புறம் சாலமோனாகிய நீ, உனக்கு அப்புறம் உன்னுடைய மகன், அப்படியாக சிங்காசனம் நிலைக்கும் என்று சொல்லி அவர் தேவனுடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்க வேண்டும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது எல்லாவற்றையும் நீ கடைபிடிக்கப்படும் பொழுது உன்னுடைய ராஜாங்கம் நிலைத்திருக்கும் என்று அவர் குறிப்பிட்டு செல்கிறார். பூலோகத்தில் யாவரும் போகிற வழியில்தான் நான் செல்கிறேன், எனக்கென்று வேறு வழி கிடையாது, என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய முற்பிதாக்கள் எப்படி மறித்தார்களோ அப்படியே நானும் மறிக்கிறேன், அதனால நீ திறன் கொண்டு புருஷனாயிரு, நான் இல்லை என்று கவலைப்படாதே, தேவனாகி கர்த்தர் இருக்கிறார், அவர் என்றைக்கும் உனக்கு துணையாக இருப்பார் என்று எழுதுகிறார். அதே போல இந்த நம்முடைய பவுல் நம்முடைய தீமத்தின் மீது அதிகமான ஒரு பிரியம் கொண்டவராக இருக்கிறார். தன்னை மகனை போல அவர் அவனை பாவிக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த கடைசி காலம் என்று ஒன்று வரப்போகிறது என்று குறிப்பிடுகிறார். 2 தீமோத்தேயு 3:1 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று குறிப்பிடுகிறார். இது நமக்கும் இந்த புத்தகம் எழுதப்பட்டதுக்கும் ஏறக்குறைய 1950 இருக்கும் என்று ஒரு ஒரு குத்துமதிப்பாக குறிப்பிடுகிறேன். அப்பொழுதே அவர் குறிப்பிடுகிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று தீமத்தே வாழ்ந்த காலகட்டத்தில், தீமத்தே இளைஞனாக இருந்த பொழுது, பவுல் மரிக்கின்ற காலம் நெருங்கிவிட்டபடினால அவர் எழுதுவது என்னவென்று சொன்னால், நீ வாழ்கின்ற பொழுதே உன்னுடைய நாட்களிலே கடைசி நாட்கள் கொடிய காலங்கள் வரும் என்று நீ அறிந்து கொள்வாயாக என்று எழுதுகிறார். எப்படி தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு அவர் அறிவுறுத்தி எழுதுகிறாரோ அதே போல இவர் எழுதுகிறார், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, அதனால நீ உன்னுடைய ஊழியத்தில் ஏமாந்து விடாதே என்று அவர் குறிப்பிடுகிறார். நீங்கள் தொடர்ந்து இந்த புத்தகங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒன்று தீமத்திலிருந்தே அவர் எப்படி அவனை நேசிக்கிறார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். 1 தீமோத்தேயு 1:2 1 தீமோத்தேயு 1:2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக, வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாக இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும் போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக என்று முதல் தீமோத்தேயுல அப்படி எழுதுகிறார். விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அவர் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கலாம் ஒருவேளை, அதில் விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று இவனை தான் குறிப்பிடுகிறார். விசுவாசத்தில் உத்தம குமாரன் என்று குறிப்பிடுகிறார். உத்தமத்தில் தவறாத ஒருவன், உத்தமம் என்று சொன்னால் என்ன, உத்தமம் என்று சொன்னால் என்ன, உத்தமம் என்று பார்க்கப்படும் போது உன்னத பாட்டில் நீங்கள் பாருங்களேன், உன்னத பாட்டு புத்தகத்தில் அந்த உத்தமம் என்கிற அருமையான வார்த்தையை நம்மளே பார்க்க முடியும். உன்னத பாட்டு 6:8-9 உன்னத பாட்டு 6:8-9 ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனை ஆட்டிகள் 80 பேரும் உண்டு. கண்ணியருக்கு தொகையில்லை, என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று குறிப்பிடுகிறார். அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்ரீகளும் மறுமணியாட்டிகளும் அவளை போற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ராஜஸ்ரீகள் 60 பேரும் மறுமணியாட்டிகள் 80 பேரும் உண்டு. கண்ணியருக்கு தொகையில்லை என்று குறிப்பிடுகிறார். ஆனாலும் என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று குறிப்பிடுகிறார். தேவனுடைய சமூகத்தில் அந்த புறா என்று சொல்லப்படுகிற அந்த உத்தமத்தன்மை உடைய ஒரே ஒன்று தான், இந்த ஒரே சபைதான், மியானிய சபைதான் இந்த உலகத்தில் தேவனுடைய உத்தமமான சபையாக இருக்கு. ராஜஸ்ரீகள் 60 பேர், மறுமணியாட்டிகள் 80 பேர், உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிதான பெரிய பெரிய சபைகளாக இருக்கு. ஒரு ஒரு சபையுடைய விசுவாசி ஒரு ஒரு நாட்டினுடைய ஒரு பிரதமராக இருக்கிறார். ஒரு நாட்டினுடைய அதிபதி அந்த சபையினுடைய விசுவாசியாக இருக்கிறார். ஞாபகத்துக் கொள்ளுங்க, அப்பேற்பட்ட சபைகள் உலகத்தில் இருக்கு. ராஜஸ்ரீகள் 60 பேர், மறுமணியாட்டிகள் 80 பேர், கண்ணியருக்கு தொகையில்லை. உலகத்தில் அநேக சபைகள் இருக்கு. ஆனாலும் இந்த மெய்யான இயேசபையானது என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த மனவளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற மனவாட்டி சபையாக இந்த மெய்யான இயேசபை இருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கு என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லப்பட்டிருக்கு. உன்னதப்பாட்டு 5:2 உன்னதப்பாட்டு 5:2 நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற, என் தலை பணியினாலும் என் தலைமை இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அந்த மனவட்டியாகிய அந்த சபையை பார்த்து, அந்த சிறியை பார்த்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறது என்னவென்று சொன்னால், என் உத்தமியே என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்று சொன்னால் ஒரு சபை என்றால் உத்தமியாக இருக்க வேண்டும், உத்தமனாக இருக்க வேண்டும். சபையின் சத்தியத்தில் எந்த விதமான மாறுபாடுகள் வரக்கூடாது, வேற்றுமையான உபதேசங்கள் வரக்கூடாது. சத்தியத்தை யார் மாற்றி பேசுகிறார்களோ அவர் எல்லாமே விபச்சாரம் செய்கிற சபையாக இருக்கிறார்கள். ஆவிக்குரிய விபச்சாரம் என்று பொருள். நீங்கள் ஆதியாகமம் 17 எடுத்து பாருங்கள். ஆதியாகமம் 17 சொல்லப்பட்டிருக்கிறது 1:1, ஆதியாகமம் 17:1, ஆபிராம் 99 பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று குறிப்பிடுகிறார். உத்தம தன்மை தேவனாகி கர்த்தர் விரும்புகிறார். மேல்வசனம் சொல்லப்பட்டிருக்கு 16:16. ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 இருந்தான். 86 ஆகாருக்கு இஸ்மவேல் பிறக்கிறான். அதன் பிற்பாடு ஆபிராம் 99 பொழுது ஆக 86 13 வருஷம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் எந்த விதமான உறவும் இல்லை என்று வேதம் பதிவு செய்கிற காரணம் என்ன? அவன் தன்னுடைய உத்தம தன்மையில் இழந்து விட்டான். அவன் ஆகாரை அவன் திருமணம் செய்து கொண்டு ஆகாருக்கு வாக்குத்தத்தம் இல்லாத ஒரு பிள்ளையை பெற்றபடினால அவன் உத்தம தன்மை இழந்து விட்டபடினால தேவனை கர்த்தர் அவனை குறிப்பிடுகிறார். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். உனக்கு வயதாகி விட்டது, சாராளுக்கு வயதாகி விட்டது, ஒரு வேளை பிள்ளை பிறக்குமோ இல்லையோ என்று சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளாக யோசித்துக் கொண்டிருக்க தேவையில்லை. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எந்த சூழ்நிலையிலும். அது உண்மையிலேயே சொல்கிறேன், நான் சாட்சி சொல்கிறேன். இன்றைக்கு வரையும் என் தேவனை கர்த்த எந்த விதமான குறை இல்லாதபடிக்கு எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லப்பட்டபடி இந்த மெய்யான இயேசுவின் ஊழியக்காரர்களாகிய எங்களை தேவனை கர்த்தர் சுகத்தோடு வாழும்படியாக கிருபை செய்திருக்கிறார். எந்த குறையும் ஏற்படவில்லை. ஏனென்று சொன்னால் தேவனை கர்த்தர் எந்த வாக்குத்தத்தை சொன்னாரோ, எந்த வார்த்தைகளை நமக்கு வாக்குத்தத்தமாக சொன்னாரோ கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் ஆபிரகாம் அந்த உத்தம தன்மையை மீறினபடினால தேவனை கர்த்தர் பதிவு செய்கிற, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதன் பிற்பாடுதான் ஆபிரகாம் உத்தமனாக வாழ ஆரம்பித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது போல யோபு 1 பாருங்கள். யோபு 1 யோபு ஒரு உத்தமன் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கு. தேவனை கர்த்தர் அவனை சாட்சி சொல்கிறார். தேவனை கர்த்தர் அவனை குறித்து சாட்சி அவரே சொல்கிறார். 1:8 பாருங்க, யோபு 1:8, கர்த்தர் சாத்தனை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். பாருங்க, தேவன் யோபினுடைய உத்தம தன்மையை அவர் குறிப்பிடுகிறார். யோபினுடைய உத்தம தன்மையை குறிப்பிடுகிறார். இப்படி பழைய ஏற்பாட்டில் நிறைய பேர் உத்தமன் உத்தமன் என்று வேதம் சொல்கிறது. ஆனாலும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய தீமோத்தேயை பார்த்து என் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று எழுதுகிறார். எவ்வளோ அருமையான ஒரு முன்னுரை பாருங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எழுதப்படும் போது தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 1:18, 1 தீமோத்தேயு 1:18, குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்கிறார். குமாரனாகிய தீமோத்தேயுவே, குமாரனாகிய தீமோத்தேயு எப்படி நேசிக்கிறார் பாருங்க. ஒரு 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 விசுவாசி ஒருவனை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக, அவனை கன்வெர்ட் பண்ண பிற்பாடு அவனை ஒரு மகனை போல வைத்து அவனை நேசித்தபடினால, ஒரு மகனை போல அன்பு செலுத்தினால் மாத்திரமே அவனை குமாரன் என்று சொல்ல முடியும். நம்ம அப்படியாக ஊழியக்காரலாகி நாம சபையை நடத்துகிற நாம என்றைக்காவது நம்முடைய விசுவாசிகளை ஒரு குமாரனாக நாம் பார்க்கிறோமா? நம்முடைய பிள்ளையாக பார்க்கிறோமா? பவுல் எழுதுகிறார், குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று எழுதுகிறார் என்று பார்க்கிறோம். அவர் அதிகமாக இந்த தீமோத்தேயுவுக்கு ஒரு 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 ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து சில காரியத்தை அவர் குறிப்பிட்டு கொண்டே வருகிறார். இப்போ 2 தீமோத்தேயுவில் பார்க்குறோம். 2 தீமோத்தேயுவோ எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2:1, 2 பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாக இருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனாலே என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார். இங்கே பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று எழுதுகிறார். எப்படி தாவீது ராஜா தன்னுடைய மகனாகிய சாலமோனை நேசித்து அவர் சொல்லப்படும் போது, நான் பூலோகத்தர் யாவரும் போகிற வழியிலே போகிறேன், நான் இருக்கின்ற வரையிலே உனக்கு எல்லா ஆலோசனை கொடுத்து எது எதை செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன், அதனால நீ தைரியமாக இருந்தா இப்பொழுது நான் உன்னை விட்டு கடந்து செல்கிறேன், பூலோகத்தார் போகிற அவர்கள் அந்த வழியிலே நானும் சென்று கொண்டிருக்கிறேன், நீ புருஷனாக இரு, ஒரு சிறு குழந்தையாக இருக்காதே, ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்காது, நல்ல புருஷனாக இருந்து நீ காரியத்தை நடப்பி, நீ தேவனுடைய கட்டளைகளை கடைபிடி, மோசையுடைய நியாயப்பிரமாணத்திற்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கப்படும் போது உன்னுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும் என்று சொல்வது போல, இப்பொழுது பவுலுடைய மரண காலம் நெருங்கிவிட்டபடினால நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த 2 தீமோத்தேயு புத்தகம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடைசி நிருபம், அதன் பிற்பாடு அவர் மரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இவர் குறிப்பிடுகிறார், என் பிரியமான தீமோத்தேயுவுக்கு நான் எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தீமோத்தேயு குறித்து குறிப்பிடுகிறார், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம் அவர் குறிப்பிடுகிறார். உனக்கு ஒரு மாயமற்ற விசுவாசம் இருக்கு, பொய்யான விசுவாசம் கிடையாது, போலியான விசுவாசம் கிடையாது. எந்த எதிர்நோக்கத்தோடும் நீ கர்த்தராக இயேசு கிறிஸ்து பின்பற்றவில்லை, என்னையும் நீ பின்பற்றி வரவில்லை. உன்னுடைய மாயமற்ற விசுவாசத்துக்கு காரணம் உன்னுடைய அம்மாவுடைய விசுவாசம், உன்னுடைய பாட்டினுடைய விசுவாசம் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது. ஆனாலே அவனாலும் இந்த தீமோத்தேயு ஒரு சிறு குழந்தையை போல காணப்படுகிறான். இங்கே 6 குறிப்பிடுகிறாரு, உன்மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஏன் பவுல் இதை நினைவுபடுத்துறான்னு பார்த்தால், இந்த தீமோத்தேயு கொஞ்சம் பயம் நிறைந்த ஒரு மனுஷனாக காணப்படுகிறான், அதிகமாக பயப்படுகிறவனாக காணப்படுகிறான். அதனால பவுல் எழுதுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினாலே உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். நீ நன்றாக ஜெபித்து அந்த அக்கினி அபிஷேகம் அனல் மூட்டி விட வேண்டும், நீ அக்கினி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். நான் உன்மேல் கைகளை வைத்த போது நீ ஒரு அனல் உனக்குள்ளே இருந்திருக்கிறது, அந்த அனல் ஆனது உன்னுடைய பயாவியை எடுத்து போட வேண்டும். நீ பயப்படாதே, இவர் மனதுக்குள்ளாக நினைத்து கொண்டு நான் மறிக்கப் போகிறேன், இப்பொழுது இந்த ஊழியத்தை நம்முடைய தீமத்தையே செய்யப் போகிறான், அதனாலே அவனுக்கு பயமுள்ள ஆவி வரக்கூடாது என்று சொல்லி, இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தானது பயமுள்ள ஆவிதான். இந்த உலகத்தில் பயந்தீர்கள் என்று சொன்னால் ஊழியத்தை செய்ய முடியாது. கண்டிப்பாக மிக தைரியத்தோடு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து குறிப்பிட உங்களுக்கு தலையிலுள்ள மயிரெல்லாம் என்ன பெற்றிருக்கிறது, பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் கீழே விழாது என்று சொல்கிறார். அப்பேற்பட்டதான தேவனை நாம் வணங்கி இந்த ஊழியத்தை செய்கிறோம். அதனால முதலாவது ஊழியக்காரர்களாகிய நமக்கோ விசுவாசிகளாகிய உங்களுக்கோ பயமுள்ள ஆவி மாத்திரம் வரக்கூடாது, ஞாபகம் வைத்துக் கொள்ள, பயமுள்ள ஆவி வரக்கூடாது. அப்படியாக இந்த தீமத்தேயுக்கு பயமுள்ள ஆவி இருந்தபடினால பவுல் குறிப்பிடுகிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவி கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இப்போ இரண்டு தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அதனால பலப்படு, பயந்து கொண்டிருக்காது, பலப்படு. அந்த பலம் எப்படி வரும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துனால வரும். என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு என்று சொல்லிவிட்டு அவர் குறிப்பிடுகிறார், நீ இப்பொழுதே நீ பயந்து விட்டாய் என்று சொன்னால், இப்பொழுதே உனக்கு பயமுள்ள ஆவி இருக்கும் என்று சொன்னால், இன்னும் கொடிய காலங்கள் வரப்போகிறது, அப்பொழுது நீ என்ன செய்வாய்? இந்த பவுல் தீமோத்தேயுக்கு அடையாளம் காட்டுகிறார், கடைசி காலத்தில் இப்பேற்பட்ட மனிதர்கள் தோன்றுவார்கள், இதுதான் அடையாளம். நீ ஏமாந்து விடாது, சிறு பிள்ளையை போல இருந்து ஏமாந்து விடாது, கிறிஸ்தவத்தில் ஏமாந்து விடாதே, உன்னிடத்தில் வருகிற விசுவாசிகளை பார்த்து ஏமாந்து விடாதே. இப்பேற்பட்டதான தரமுடையதான விசுவாசிகள்லாம் காலங்கள் முடிந்து தரமற்ற விசுவாசிகள் வருவார்கள். ஆக இப்பொழுது அவர் கடைசியாக அவர் சொல், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, அறிந்து கொள். இவர் சொல்கிறது, நீ வாழ்கின்ற காலகட்டத்திலேயே கொடிய நாட்கள் வரும், அதுவும் கடைசி காலம் என்று சொல்கிறார். கடைசி காலம் என்று சொல்லப்படும் போது இரண்டு வகையான கடைசி காலத்தை குறிப்பிடலாம். ஒன்று, ஒரு மனுஷன் வாழப்படும் பொழுது அவனுடைய கடைசி காலம், அதற்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை. இந்த இரண்டு கடைசி காலமும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்து கொண்டே இருக்கும், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் வந்து கொண்டே இருக்கும். பவுல் அவருடைய கடைசி காலத்தையும் அவர் சொல்லிவிட்டார். அவருடைய கடைசி காலத்தை அவர் எப்படி குறிப்பிடுகிறார் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இரண்டு தீமத்தை 4:7-8 குறிப்பிடுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அங்கே இவர் இருந்த போராட்டம் எல்லாவற்றையும் முடித்தாரு, அதுக்கப்புறம் போராட்டத்தை போராடினாரு, ஓட்டத்தை முடித்தாரு, விசுவாசத்தை காத்து கொண்டார். அதே 4:17 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்றார், என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதுக்கும் புரஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலென்றும் நான் ரட்சிக்கப்பட்டேன், கர்த்தர் எல்லா தீமையினரும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று குறிப்பிடுகிறார். அவருடைய கடைசி காலத்தையும் அவருக்கு ஏற்பட்டதான போராட்டத்தையும் எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறார். 15 சொல்றாரு, 14 கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு வெகு தீமை செய்தான், அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக, நீயும் அவனை குறித்து எச்சரிக்கையாயிரு, அவன் நம்முடைய வார்த்தைகளுக்கு மிகவும் எதிர்த்து நின்றவன், நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக என்று கூறி, அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டதான பிரச்சனைகள், அவருக்கு எதிர்த்து நின்றதான ஜனங்கள் எல்லாவற்றையும் தீமத்தை குறிப்பிட்டு விட்டார். இப்பொழுது அவர் மறிக்கப் போகிறார், ஆனால் இப்பொழுது இவருக்கு பிற்பாடு தீமத்தையை ஊழியம் செய்யப் போகிறான். அந்த தீமத்தையுடைய ஊழிய வாழ்க்கையில் அவனுக்கு இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரப்போகிறது என்பதை முன்பாக சொல்கிறார். இப்பொழுது அவர் குறிப்பிடுகிறார், மேலும் 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. 2 எப்படியெனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கமில்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள் என்று ஒரு பட்டியலே எடுக்கிறார். ஒரு 19 வகையான ஒரு எதிர்வினை செய்கிறதான குணாசியம் உடையதான ஜனங்கள் இந்த பூமியில வருவார்கள். உன்னுடைய காலகட்டத்திலே அவர்கள் இருப்பார்கள். இவர்களை குறித்து ஜாக்கிரதையாக இரு என்று குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்டவர்களே நீ விட்டு விலகு. ஞாபகத்துக் கொள்ளுங்க, எல்லாரும் கடைசி காலம் என்று நினைக்கப்படும் போது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக எல்லாரும் இப்ப சொல்றாங்க 2020 சொல்றாங்க இது கடைசி காலங்க என்று குறிப்பிடுறாங்க. இந்த 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தை படிக்கப்படும் போது எல்லாரும் குறிப்பிடுறாங்க இது கடைசி காலம் என்று குறிப்பிடுறாங்க. ஆனால் பவுல் சொன்னது அந்த 100 வருஷத்திற்குள்ளாக, பவுல் ஏறக்குறைய 64 வரையே ஊழியம் செய்தார் என்று வைத்துக் கொள்வோம். அதுக்கப்புறம் தீமத்தை எத்தனை வருஷம் ஊழியம் செய்தான் என்று நமக்கு அவ்வளோ தெளிவாக தெரியாது. அவனுடைய காலகட்டத்தில், அவன் வாழ்கிற காலகட்டத்தில் இந்த 19 வகையான குணமுடைய மனிதர்களை நீ சந்திக்க வேண்டி இருக்கும். அதனாலே பவுலுடைய நினைவு எல்லாமே ஒருவேளை பவுலுக்கு அடுத்ததாக தீமத்தியுடைய காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கப்படும் போது அப்படிதான் தெரிந்தது. எல்லா இந்த வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலம் என்று சொல்லப்படும் போது அந்த இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து ஒரு 100 வருஷத்திற்குள்ளாகியே அது நடந்திருக்க வேண்டும். அப்படி தான் எல்லா நிருபங்களும் அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் 2 பேதுரு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 பேதுரு புத்தகம் 3 1 பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த 2 நிருபத்தை உங்களுக்கு இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருக்கிற விதமாகவே இருக்கிறது என்று சொல்வார்கள் என்று இந்த நம்முடைய பேதுரு குறிப்பிடுகிறார். அந்த காலத்திலேயே வந்து ஜனங்கள் அவரை பார்த்து கேட்டு எங்க இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னீங்களே எங்க என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருக்கிற விதமாகவே இருக்கிறது என்று அவர் சொல்லி பரியாசம் பண்ணியிருக்கிறார்கள். ஆக அந்த காலகட்டத்திலே ஜனங்கள் கடைசி காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலேயே பவுலும் சரி பேதுரும் சரி இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் என்று சொல்லி மிக அழுத்தம் திருத்தமாக அவர்கள் பிரசங்கித்திருக்க, அந்த பிரசங்கத்தின் பொழுது ஜனங்கள் எதிர்பார்த்தாங்க இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி. ஆனாலும் இந்த பிரசங்கத்துடைய தாக்கம் இருக்கு பாருங்க. அந்த பவுலும் அந்த பேதுரும் அப்போஸ்தலர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதான கிறிஸ்துவ ஜனங்களும் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி தங்களுடைய ஆசைகள் தங்களுடைய வேலை எல்லாவற்றையும் விட்டு அப்போஸ்தலருடைய பாதப்படியில் வைத்து அவருக்கு முன்பாக உண்மையை உத்தமமாக வாழ்ந்தார்கள். அப்பொழுது நிறைய பேர் கேட்டிருக்காங்க இயேசு வருவார் என்று சொன்ன வாக்கு தத்துவம் எங்க, ஏன் வரவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள். இது கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வருவார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதே போலதான் பவுல் குறிப்பிடுகிறார். இந்த 19 வகையான குணமுடைய ஜனங்கள் எந்த காலகட்டத்தில் இருக்கிறார்களோ அது கடைசி காலம். 1, மனுஷர்கள் தன்னைத்தானே பிரியப்படுத்திக் கொள்வது, தங்களுக்காக வாழ்வது, பிறருக்காக வாழ்வது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாய், பிறனையும் நேசிப்பாயாக, அன்பு கூறுவாயாக. நீ உன்னை நேசிக்கிறாய் என்று சொன்னால், நீ உணவு சாப்பிடுகிறாய் என்று சொன்னால், மற்றவன் பசியாக இருக்கிறானே என்று சொல்லி அவனுக்கும் நீ சாப்பிடுகிற உணவை தர வேண்டும். நீ உடை உடுத்துகிறாய் என்று சொன்னால், அவன் உடை இல்லாமல் இருக்கிறானே அவனுக்கும் தர வேண்டும் என்று சொல்லி உனக்கு சிந்தனை வர வேண்டும். நீ இருக்க இடம் இருந்து விட்டது என்று சொல்லி நீ நிம்மதியாக இருக்கக்கூடாது, மற்றவனுக்கு இடமில்லை என்று சொல்லி நீ அவனையும் நேசிக்க வேண்டும். ஆனால் கடைசி காலத்தில் மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பார்கள், தங்களுக்காகவே வாழ்வார்கள். தங்களை பிரியப்படுத்திக் கொள்வார்கள், தங்களுக்கு பிரியமான எல்லாவற்றையும் அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக சொல்கிறார், பணப்பிரியராக மாறுவார்கள், பணத்தின் மேல் பிரியம் வைப்பார்கள். எதற்காக சம்பாதிக்கிறோம், யாருக்காக சம்பாதிக்கிறோம் என்று தெரியாமல் சம்பாதிக்கிறார். பாருங்க, பில்கேட்ஸ் உலகத்துடைய மிகப்பெரிய பணக்காரருடைய பட்டியலை நீங்கள் எல்லாரும் பாருங்க, எதற்காக சம்பாதிக்கிறோம் என்பதே தெரியல. அவர்கள் சாப்பிடுகிற உணவு எல்லாமே ரொம்ப சொற்பமான உணவு, சாதாரணமான உணவை தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் மில்லியன் மில்லியன் கணக்கில் டாலர் டாலராக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். யாருக்கு சம்பாதித்தாங்க என்று அவர்களுக்கு தெரியவே இல்லை. இது பணத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கதான ஒரு பிரியம், பணத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கதான பிரியம். பவுல் இது குறித்து மிக தெளிவாக எழுதுகிறார். ஒன்று தீமோத்தேயு 6:6 நீங்க பாருங்கள். ஒன்று தீமோத்தேயு 6:6 போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பணாசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று சொல்கிறார். பாருங்க, தீமோத்தேயுக்கு தான் அவ்வளோ புத்திமதிகளை சொல்கிறார். எல்லா தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளை நன்றாக சம்பாதிக்கணும், நல்ல சொகுசாக வாழணும் அப்படி தானே அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சேர்த்து வைப்பாங்க. பவுல் சொல்கிறார் பாருங்க, போதும் என்கிற மனதுடனே கூட வாழ், போதும் என்று சொல், போதும் என்கிற மனது. இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப கிரேட்டஸ்ட்ன்னு சொல்கிறாங்க பாருங்க, எனக்கு இது போதும் என்று சொல்வது. ஆனால் சாலமோன் ஞானி அவர் எழுதப்படும் போது நீங்கள் பாருங்கள், சாலமோன் ஞானி ஒரு வார்த்தை குறிப்பிடுவார். சாலமோன் ஞானி அல்ல, நீதிமொழி 30:10, இது சாலமோன் ஞானி எழுதினதல்ல, நீதிமொழி 30:1. யாக்கோபின் குமாரனாகிய ஆகோர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன என்று எழுதுகிறார். அதில் இந்த நீதிமொழி 30:15 15வது வசனம், தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு, திருப்தி அடையாத 3 உண்டு, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. பாருங்க, போதும் என்று சொல்லாத 4 உண்டு. அவையாவன பாதாளமும் மலட்டு கற்பமும் தண்ணீரால் திருப்தி அடையாத நிலமும் போதும் என்று சொல்லாத அக்னியுமே. இந்த 4 தான் போதுமென்றே சொல்லாதான், 4 போதுமென்றே சொல்லாதான். அது போல இங்க பவுல் குறிப்பிடுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். உலகத்துல ஜனங்க சாப்பிடும் பொழுது மாத்திரம்தான் போதும் என்று சொல்லுவாங்க, போதும் போதும் சாப்பாடு போதுங்கன்னு. தமிழ்நாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா போதும் போதும்னாலும் கூட போட்டுக்கொண்டே இருப்பாங்க, போதும்னு சொல்லும் போதே போடுவாங்க, போதும்னு சொல்லும் போதே போடுவாங்க. ஏன்னு சொன்னால் இந்த சாப்பாடு மட்டும்தான் போதும் என்று சொல்ல முடியும். ஆனால் பவுல் குறிப்பிடுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். இந்த தேவபக்தி கிறிஸ்தவத்தினுடைய தேவபக்தியில் லாபம் என்று ஒன்று இருக்கு. பவுல் அதை இரண்டு வகையாக பிரித்து சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பில் சொல்லுவார் 1:21, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்கிறார். அதுபோல இங்கே குறிப்பிடுகிறார், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம். யோசிச்சு பாருங்க, போதும் என்று, போதும் ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு இந்த உணவை கொடுத்தீர், இந்த உடையை கொடுத்தீர், எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர். உலகத்தில் இன்றைக்கு 425,000 பேர் இறந்துருக்காங்க, 4.5 லட்சம் ஏறக்குறைய 4.5 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. 92 லட்சம் பேர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு 4.5 லட்சம் பேர் இந்த உலகத்தில் இறந்துருக்காங்க. ஆனால் தேவன் எனக்கு நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்தீரே ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஜீவன் இருக்கிறது, இந்த உணவு எனக்கு போதும், இந்த உடை எனக்கு போதும், இப்பொழுது இருக்கிற இந்த 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 இடம் எனக்கு போதும், என்னுடைய பிள்ளைகள் எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் என்று சொல்லி ஒரு ஒரு மாயையான ஆசைகள் மீது நம்ம ஆசை வைத்து கொண்டு இந்த பூமியில் வாழக்கூடாது. தேவன் அனுதினமும் நம்மை நமக்கு கிருபை செய்கிற ஆண்டவரே, போதும் ஆண்டவரே என்று சொல்லி நம் மனதை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். பவுல் குறிப்பிடுகிறார், போதும் என்கிற மனது மிக முக்கியம். உலகத்தில் நம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்ற நிச்சயம். உண்ணும் உடுக்கும் நமக்கு உண்டா இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு நீதிமொழி இதில் பிரசங்கில ஒரு வசனத்தை பாருங்களேன். பிரசங்கில சாலமோன் ஞானி அவர் அருமையாக ஒரு வசனத்தை அவர் பதிவு செய்கிறார். இந்த வசனம் மிக அருமையானதாக, அழகானதாக, ஆழ்ந்த சிந்தனை உள்ளதாக இருக்கும். 2 அதிகாரம், பிரசங்கி 2:21, பிரசங்கி 2:21. ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அதை அவன் அதை சொந்தமாக விட்டு விட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது. என்ன சொல்கிறார்? ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாக இருக்கும். ஆக ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு புத்தியோடு யுக்தியோடு நிதானத்தோடு பிரயாசப்பட்டு அதுக்கப்புறம் அப்படி பிரயாசப்படாதிருக்கிற வேறு ஒருவனுக்கு அதை அவன் வைத்து விட்டு போக வேண்டியதாக இருக்கிறது? எதற்காக இவன் சம்பாதித்தான், யாருக்காக சம்பாதித்தான், எதற்காக பிறந்தான், எதற்காக வாழ்ந்தான், எதற்காக வளர்ந்தான் என்று தெரியாமலேயே மனுஷன் வாழ்ந்து கொண்டு அவன் அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். ஒன்றும் புரியல, எதற்காக இவர்கள் எல்லாம் இந்த பூமியில் பிறந்து இவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று புரியல. ஞாபகத்துக் கொள்ளுங்க, அப்படியெல்லாம் நம்மால் இருக்க முடியவில்லை. தேவனை கர்த்த நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்ன உணவு இருக்கு, உடுக்க உடை இருக்கிறது. பேங்க்ல பேலன்ஸ் இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா எந்த பேலன்ஸும் கிடையாது. இப்போ செக் பண்ணினா ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், ஒரு 300 ரூபாய் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அதை கூட எடுக்க முடியாதுன்றதுனால அதை அப்படியே வச்சிருக்கிறோம். மற்றபடி எந்த பேங்க் பேலன்ஸோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ ஒன்றுமே சேர்த்து வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறதான ஒரு ஒரு சந்தோஷம் வேற ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம். தேவன் சொல்கிறார், நான் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். இரக்கம் எப்படி கிடைக்கும்? தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய சமாதானம் எப்படி கிடைக்கும்? பணத்தை நான் சம்பாதிக்கலாம், ஆனால் தேவனுடைய அன்பை சம்பாதிக்க முடியுமா? தேவனுடைய கிருபையை உன்னால் சம்பாதிக்க முடியுமா? தேவனுடைய சமாதானத்தை சம்பாதிக்க முடியுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க முடியுமா? ஜனங்கள் நினைக்கிறாங்க, பணம் தான் மிக முக்கியமானது, பொருள் தான் மிக முக்கியமானது, பொண்ணு தான் மிக முக்கியமானது, மண்ணு தான் மிக முக்கியமானது என்று சொல்லி அப்படியாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அப்படியாக நாம் இருக்கக்கூடாது. தேவனை யார் நம்பி வாழறாங்களோ அவருடைய வாழ்க்கையை வேறு. அவர் சொல்கிறார், உண்ணவும் உடுக்கவும் உனக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று சொல். ஐஸ்வர்யங்களெல்லாம் விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. அதுதான் வேர்னு சொல்றார், த ரூட் ஆஃப் ஆல் டைடிங்ஸ் என்று குறிப்பிடுகிறார். த டிசைர் ஆஃப் மணி இஸ் த ரூட். பணத்தின் மீது ஆசை, டிசையர், இச்சை கூட சொல்லலை, பணத்தின் மீது இச்சிப்பது வேற, பணத்தை இச்சிப்பது வேற, ஆனால் பணத்தின் மீது ஆசைப்படுவதே எல்லா தீமைக்கும் வேறு என்று குறிப்பிடுகிறார். தன்னுடைய பிரியமான குமாரனாகிய அந்த தீமை தேய்க்கு அப்படி எழுதுகிறார். அவர் பிரித்து பிரித்து காண்பிக்கிறார், ஜாக்கிரதையா இரு, நீ சிறு குழந்தையா இருக்கிறாத இருக்காது, என்னை போல அப்போஸ்தலனைப் போல் சிறு குழந்தை கிடையாது. எல்லாவற்றையும் அவர் தெரிந்தவர், மிகப்பெரிதான ஜம்பவான். அந்த தீமத்தை அப்படியல்ல, பயமுள்ள ஆவி இருந்தபடினால அவர் சொல்கிறார், கடைசி காலங்கள் ரொம்ப கொடிதா இருக்கும், ரொம்ப கொடிதா இருக்கும். அதில் ஜனங்கள் மனுஷர்களை பார்த்தீங்கன்னா மனுஷர்கள் தான் தற்பிரியராக தன்னைத்தானே பிரியப்படுத்தி கொண்டிருப்பாங்க, பணப்பிரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்க, அகந்தையிலோரா இருப்பாங்க, தூஷிக்கிறவராக இருப்பாங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவராக இருப்பாங்கன்னு சொல்கிறார். அவர் அன்னைக்கு சொன்னபடி இப்பொழுது பார்க்குறேன், நான் இப்பொழுது பார்க்குறேன், பெற்றோர் கீழ்ப்படியில. எங்களுடைய காலங்கள்லாம் அப்படி கிடையாது, நாங்களாம் பெற்றோர் கீழ்ப்படிஞ்சோம், பெற்றோர் கீழ்ப்படிஞ்சோம், ரொம்ப கீழ்ப்படியோம். ஆனால் இப்பொழுது அடுத்த ஜெனரேஷன் இப்போ பார்க்குற இந்த 2010, 2020, 2030 எப்படி இருக்குன்னு தெரியல, யாருமே தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியது கிடையாது. தாய் தகப்பன்மாருக்கு ஆர்டர் போடுறாங்க, எனக்கு இதை செய் அதை செய், எனக்கு இந்த ஃபோன் வேணும், லேட்டஸ்ட் வெர்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. அவங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு வேற கொடுக்கணும். அவங்களுக்கு இப்போ பெற்றோர்களை அடிமைகளாக மாற்றுறாங்க, இவங்க பெற்றோர்களை அடிமைகளாக மாற்றுறாங்க. மாற்றிட்டு இப்பொழுது பெற்றோர்களை இவங்க வேலையை விடுறாங்க, இவங்க தான் வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லா வீட்லையும் பாருங்களேன், பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு வேலை செய்கிறாங்க. அவன் பெரிய கலெக்டர் படிக்கிறது போல் செல்ஃபோன் எடுத்துகிட்டு ஒரு ரூமுக்கு போயிடறான், அக்கா ஒரு ரூமுக்கு போயிடுறா, தம்பி ஒரு ரூமுக்கு போயிடுறான், 5 பைசா சம்பாதிக்கலை அவங்க யாருமே. ஒரு 5 பைசாவுக்கு ஒர்க் இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க, 5 பைசா சம்பாதிக்கலை. ஆனால் அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்முடைய ரத்தத்தை அப்படியே உறிஞ்சி எடுக்கிறாங்க. அது கூட பரவாயில்ல, நம்முடைய பிள்ளைகள் என்று கூட நம்ம செய்யலாம், தப்பு கிடையாது, எது கெடுத்தாலும் செய்யலாம். ஆனால் சொல்லப்பட்டிருக்கு தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆதாம் ஏவாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கீழ்ப்படியவில்லையோ, அவர் தகப்பனாக இருந்து ஏதன் தோட்டத்தை கொடுத்து பல வகையான கனிகளை கொடுத்து சாப்பிடும்படியாக செய்து இந்த நன்மைத்தையும் அறியத்தக்க இந்த விருட்சத்தின் கனியை புசிக்காதே என்று சொல்லப்படும் போது அவர்கள் அந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அதையே புசித்தார்கள். அதுபோல இன்றைக்கு பிள்ளைகள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர் என்று சொல்கிறார். பாருங்க, மனுஷர்கள் என்று வகை பிரிக்கிறார். முதலாவது மனுஷர்கள் என்று சொல்றாரு. மனுஷர்கள் என்று சொல்லப்படும் போது பொதுவான மனுஷர்கள் தற்பிரியராக இருப்பாங்க, பணப்பிரியராக இருக்கிறாங்க, வீம்புக்காரராக இருக்கிறாங்க, அகந்தையுள்ளவர்களாக இருக்காங்க, தூஷிக்கிறவர்களாக இருக்காங்க. ஓகே, தான் அவனை பிரச்சனை கிடையாது. ஆனாலும் நான் பெற்ற பிள்ளை, நம்முடைய ரத்தத்தினுடைய பிள்ளைகள் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார். அதுபோல நம்முடைய நாம் பெற்ற விசுவாசிகள், நம்முடைய சபையின விசுவாசிகள், இவன் இந்த மெய்யான இயேசு அப்படின் விசுவாசிகள் கூட ஒரு ஒரு பிரீச்சருக்கோ ஒரு டீக்கனுக்கோ ஒரு எல்டருக்கோ கீழ்ப்படுகிறதே. இப்போ இதே நம்ம அதை ஒப்பிட ஆவிக்குரிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிள்ளைகள் எப்படி பவுல் தன்னுடைய யாரோ ஒரு மகனை தீமத்தைய தன்னுடைய உத்தம குமாரன் என்று குறிப்பிடுகிறார், அதுபோல நம்முடைய சபையில ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே நம்முடைய பிள்ளைகள் தான். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நாம தான் பெற்றோர், அவர்கள் நாம தான் பெற்றோர்கள், ஆவிக்குரிய பெற்றோர்கள். மாம்சத்திலே பெற்றோர்கள் வேறு, ஆவிக்குரிய பெற்றோர்கள் வேறு. பவுல் சொல்கிறார், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்பட்டேன் என்று சொல்கிறான். ஒரு பெண்ணினுடைய உணர்வை ஒரு ஆண் வெளிப்படுத்துகிறான், நான் உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்பட்டேன் என்று குறிப்பிடுகிறான். அப்படின்னா ஒரு விசுவாசி விசுவாசத்தில் கொண்டு வருவது எவ்வளவு பெரிய கடினம் பாருங்க. ஆக இங்கு சொல்லப்பட்டிருக்கு, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க, நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்றார். ஆனால் அது அது திருக்குறள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். நம் செய்ததை அசாதாரணமாக மனதில் வைத்துக்கொண்டு அது அது மனதுக்குள்ள இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் செஞ்சினார், நமக்காக இந்த பூமிக்கு வந்தார் என்று கூட தெரியாமல் நிறைய ஜனங்க நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. இந்த சபையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன், நான் வெறும் ஏழ்மையாக இருந்தேன், இந்த சபை தான் என்னை ரட்சித்தது என்று கூட கிடையாது. நல்ல வாழ்க்கை கிடைச்ச பிற்பாடு அவங்க வெளியில் போயிடுறாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக, இந்த மெய்யான இயேசு சபைக்கு வருவதற்கு முன்பாக நாங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தோம், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம். மெய்யான இயேசு சபையில் வந்து ஞானசனம் எடுத்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓய்வு நாளை கடைபிடிக்க தான் எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பங்கள், எங்கள் சகோதரி குடும்பங்கள், சபை விசுவாசிகள் குடும்பங்கள் எல்லாமே ஆசீர்வாதத்தை நோக்கி சென்றது. அதனால தான் இன்றைக்கு வரையும் நான் நன்றியோடு இந்த சபையில் இருக்கிறோம், நன்றியோடு இருக்கிறோம், நன்றியோடு இந்த சபையில் இருக்கிறோம். நானும் மாத்திரமல்ல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நான் மாத்திரமல்ல, என்னுடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, என் பேர பிள்ளைகள் மாத்திரமல்ல, என்னுடைய பரம்பரையே இந்த மெய்யான சபையில் தான் இருக்கும். நன்றியே மறக்கக்கூடாது. உலகத்தில் எந்த ஃபீல்டில் கூட நீங்கள் நன்றி மறந்துடலாம், ஆனால் மெய்யான சபைக்கு நன்றி மறவாதவர்களாக இருக்க வேண்டும். வாழ்விலும் சாவிலும் என்று சொல்லி வாக்குத்தத்தை பண்ணுகிறது போல, சுகத்திலும் துக்கத்திலும் என்று வாக்குத்தத்தை பண்ணுகிறது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று ரோமாபுரி 8 அதிகாரத்தில் பவுல் எழுது போல, இந்த மெய்யான ஏ சபை விட்டு எங்களை பிரிப்பது யார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் நன்றி அறியாதவர்களாக இருப்பார்கள். அதன் பிற்பாடு சொல்கிறார், பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். கடைசி காலம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமானது பரிசுத்தம் இல்லாத தன். நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆக எந்த ஒரு காலத்தில் பரிசுத்தத்தை இழக்கிறார்களோ அதுவே கடைசி காலம். பரிசுத்தம் இழக்கப்பட வேண்டும். செய்த நன்றியை மறந்து விடுவார்கள். பணாசை எல்லா காலத்திலும் இருக்கு, பணாசை எல்லா காலத்திலும் இருக்கு. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கேஆர்சியுடைய காலகட்டத்திலிருந்து எல்லா காலகட்டத்திலையும் பண ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. அது யூதாசா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பண ஆசை இருந்து கொண்டே இருக்கு. அனனியா இருக்கட்டும், சபிராலா இருக்கட்டும், பண ஆசை இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் கடைசி காலத்தினுடைய மிக அருமையான ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். விசுவாசி பரிசுத்த தன்மை இழக்கும்படியாக செய்வான். பரிசுத்தம் இருந்தால் தானே தேவனை தரிசிக்க முடியும். அப்போ பரிசுத்தத்தை இழந்து விட்டால் நீ தேவனை தரிசிக்க முடியாது. நீ ஆலயத்துக்கு வரலாம், ஜெபிக்கலாம், கிறிஸ்தவ என்று போர்வையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் பரிசுத்த தன்மை இழந்து விட்டாய் என்று சொன்னால் அந்த பரிசுத்த தன்மை உன்னை தேவனிடமிருந்து உன்னை பிரித்துவிடும். அதான் குறிப்பிட்டார், பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், சுபாவ அன்பில்லாதவர்களாக, இணங்காதவர்களாக, அவதூறு செய்கிறவர்களாக, இச்சையடக்கம் இல்லாதவர்களாக, கொடுமையுள்ளவர்களாக, நல்லோரை பகைக்கிறவர்களாக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, நல்லோர்களை பகைப்பாங்க, நல்லவங்களை பகைப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அது நடந்திருக்கு. எல்லாரும் உங்க வாழ்க்கையில் அனுபவிச்சா நல்லவங்களெல்லாம் பகைப்பாங்க. உலகத்தில் நீதிமான்களை நீ பகைக்கக்கூடாது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் வந்தபொழுது ஒருவன் ஊர்னே ஒரு கணத்தில் அறிந்தால் மறுக்கணத்தை காட்ட என்று குறிப்பிடுகிறார். ஆனால் கடைசி காலத்தில் பவுல் சொல்றார், நல்லோரை பகைப்பார்கள். நீங்கள் பாருங்க, இந்த உலகத்தில் நல்லவங்களுக்கு தான் இப்பொழுது பகைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கெட்டவர்களோடு கெட்டவர்கள் சிநேகம் வைத்துக் கொள்கிறார். கெட்டவர்கள் எல்லாமே சிநேகம் வைத்துக் கொண்டு இப்போது நல்லவர்களை பகைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேதம் சொல்லப்பட்டிருக்கு, கடைசி காலத்தில் நல்லவர்களை பகைப்பார்கள், துரோகிகளாக இருப்பார்கள், துணிகரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், இருமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள், தேவ பிரியராமல் சுகபோக பிரியரா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? தேவ பிரியரா இருக்காமல் சுகபோக பிரியரா இருப்பாங்க. ஆலயத்துக்கு வருவாங்க, தேவனை பிரியப்படுத்த மாட்டாங்க, சுகத்தின் மீது பிரியப்படுவாங்க, சுகபோகத்தில் பிரியப்படுவாங்க. ஆலயத்துக்கு வரதான் போல இருக்கும், தேவனை பிரியப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. தேவனை பிரியப்படுத்த என்ன செய்யணும்? நீ பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், இந்த ஃபேமிலி ஆல்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் தேவனுக்கு ஊழியம் செய்யணும். உன்னுடைய வேலையை விட்டுட்டு, உன்னுடைய வாழ்க்கையை விட்டுட்டு தேவனுக்காக ஊழியம் செய்யும்படியாக சிலுவையை சுமந்து கொண்டு நீ தெரு தெருவாக உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், பெற்றோர்கள், உன்னுடைய வீடு, நிலம், ஆசை எல்லாவற்றையும் விட்டுட்டு நீ புறப்பட்டு தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ஆனால் செய்ய மாட்டாங்க. தேவ பிரியராக இராமல் சுகபோக பிரியராக இருப்பார்கள். ஆலயத்து வந்தாலும் கூட அவர்களுக்கு சுகம் வேண்டும், அவர்களை நீ பிரியப்படுத்தணும். அவர் முதன்மையான இடத்தில் உட்கார விரும்புவார்கள், முதன்மையான உணவை சாப்பிடும். எது இருந்தாலும் முதல் எனக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தேவனை பிரியப்படுத்தாதபடிக்கு சுகபோக பிரியராக இருப்பார்கள். அதற்கு அடுத்தது தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொள்வார்கள், வேஷம் போடுவார்கள், தேவபக்தியின் வேஷத்தை போடுவார்கள். இந்த மெய்யான தேசாவையை அல்லாத மற்ற அநேக சபைகளை பார்த்துருக்கேன், எல்லாரும் வேஷம் போடுகிறார்கள். சிரிப்பதும் பொய்யா இருக்கிறது, அழுவதும் பொய்யா இருக்கிறது, நடிக்கிறார்கள், வேஷத்தை போட்டுக்கொண்டார்கள், வெள்ளை உடையை அணிந்து கொண்டார்கள், கையில வேதத்தை எடுத்துக்கொண்டார்கள், மிக பெரிதான பரிசுத்தவான்கள் போல நடந்து கொண்டு சென்று இருக்கிறார்கள். வேதம் சொல்லப்படுது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்ப இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று சொல்லுகிறார். ஒரு அருமையான ஒரு தேவ மனுஷனாகிய அப்போஸ்தலனாகிய போல் தன்னுடைய பிள்ளையாக நேசிக்கிற, தன்னுடைய மகனாக நேசிக்கிற, தன்னுடைய உத்தம குமாரனாக நேசிக்கிற தீமத்தையே பார்த்து நீ இதெல்லாம் விட்டு விலகு, நீ விலகிடு. இந்த 19 வகையான கேரக்டருடைய ஜனங்களை நீ வாழ்கிற நாட்களிலே, ஒருவேளை நீ வாழ்கிற நாட்களிலே இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொன்னால் இதான் கடைசி காலம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வரவில்லை என்று சொன்னால் அது உன்னுடைய கடைசி நாட்கள், கொடிய நாட்களாக இருக்கும். இப்பேற்பட்ட கேரக்டருடைய ஜனங்களை நீ விட்டு விலகு, பணாசேட்டு விலகு என்று சொல்லி ஒரு அருமையாக அவனை தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்வதற்காக எந்தெந்த காரியத்திலிருந்து விலக வேண்டும் அதை விலக்க சொல்கிறார். எப்படி ஒருவன் புதிதாக ஞானஸ்தானம் எடுத்தவன் இரத்தத்தை சாப்பிடக்கூடாதோ, நிர்குண்டு சத்தத்தை சாப்பிடக்கூடாதோ, வேசித்தனம் செய்யக்கூடாதோ, அதுபோல அந்த 4 வகையான காரியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அவன் விலக வேண்டும் என்று சொன்னான். விக்கிரகங்கள் படைத்தவைகள் இரத்தத்தை, விக்கிரகங்கள் படைத்தவைகள் இரத்தம் நொறுக்குண்டு செத்தது, வேசித்தனத்திற்கு விலக வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 15 அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 15 அதிகாரத்தில் நம்முடைய யாக்கோபு குறிப்பிடுகிறார். அதுபோல பவுல் குறிப்பிடுகிறார், இது எல்லாவற்றையும் விட்டு நீ விலகு என்று சொல்லுகிறார். அதுபோல தெய்வ பிள்ளைகளாகிய நாம இது கடைசி காலமாக இருக்கிறது, இது கடைசி காலத்துடைய தோற்றம் ஏற்படுகிறது. நாமும் இப்பேற்பட்டதான இந்த 19 வகையான குணாசியமுடைய ஜனங்களை விட்டு விலகுவோம். அது மாத்திரமல்ல, நாம தற்பிரியராக இராதபடி, பணப்பிரியராக இராதபடி, வீம்புக்காரராக இராதபடி, அகந்தியுள்ளவர்களாக இராதபடி, தூஷிக்கிறவர்களாக இராதபடி, தாகி தகப்பனவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, நன்றியுள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, சுபாவம் இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியத்தில் இருக்க வேண்டும். எதுன்னு பார்த்தீங்கன்னா, தாய் தகப்பன் கீழ்ப்படியணும், நன்றி அறிவோடு இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், அதுக்கப்புறம் சுபாவம் அன்புள்ளவர்களாக இருக்கணும், இந்த இணங்காதலாக இருக்கக்கூடாது, அவதூறு செய்கிறா இருக்கக்கூடாது, இச்சை அடக்கம் இல்லாதலாம் இருக்கக்கூடாது, கொடுமை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, நல்லோரை பகைக்குள்ளாக இருக்கக்கூடாது, துரோகிகளாக இருக்கக்கூடாது, துணிகரம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, இருமாப்பு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, தேவ பிரியராக இருக்கணும், சுகபோக பிரியராக இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொள்ள தேவ பக்தியோடு வாழணும். இது தேவ பக்தியில் வேஷம் கிடையாது, தேவ பக்தியோடு வாழ வேண்டும். எப்பேற்பட்ட காரியத்தையும் நம் மறுதளிக்க கூடாது. தேவனை கத்துதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த ஆராதனை முடிவாக நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த ஆராதனை முடிவாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று 120வது பாடலை பாடுவோம். இந்த ஆராதனை முடிவாக நம்ம எல்லோரும் எழுந்து நின்று துதி பாடல் புத்தகத்திலே 120வது பாடல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த பாடலை பாடுவோம்.
இயேசுவுக்கே ஒப்புவித்தேன் யாவையு தாராளமா என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசி பேன்மையா ஒப்புவிக்கிறேன் நீசரட்சகா நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்கே ஒப்புவித்து அவர் பாதம் பணிந்தே லோக இன்பம் யாவுமேட்டு இப்போதேற்று கொள்ளோமே ஒப்புவிக்கிறே நீசரட்சகா நான் யாவும் ஒப்புவிக்கிறேன். இயேசுவுக்கே ஒப்புவித்து மூற்று மாட்கொண்டாரலோ நான் என் சொந்தம் நீ என் சொந்தம் சாட்சியம் தேவாவியோ ஒப்புவிக்கிறே.
தேவனை கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், தொடர்ந்து பாதுகாப்பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை நீ பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை நீ காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அவன் என் நாமத்தை அறிந்திருக்க அப்படினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறான், காண்பிப்பேன் என்று சொல்கிறான். அதனால தேவ ஜனமே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தில் மிகப்பெரிதான ஒரு சந்தோஷம் என்ன? பணமா, பொருளா, வீடா, ஆஸ்தியா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வதை விட மிகப்பெரிதான ஒரு பெருமை எனக்கு வேறு எதுவும் கிடையாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன், தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சொல்வது போல தேவனை கர்த்தர் இம்மட்டுமாக பாதுகாத்தவர் தொடர்ந்து நம்மை பாதுகாப்பார். அவர் மீது நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த ஆராதனை முடிவாக நாம் எல்லோரும் நம்பிக்கையோடு தைரியத்தோடு நாம் ஜெபிப்போம். கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இப்பொழுது நாம் ஜெபிப்போம். வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம், பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம், தனிமையில் வாடிக்கொண்டு இருக்கிறவர்களாக ஜெபிப்போம், பிரச்சனையில் கஷ்டத்தில் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மரண தருவாயில் வாழ்ந்து கொண்டு ஒவ்வொருக்காக ஜெபிப்போம். தேவனை கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பாராக. நம்முடைய சபையினுடைய எல்லா விசுவாசிகளையும் தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை முடிவாக நம்ம எல்லோரும் முழங்கப்படிவிடுவோம், ஜெப செய்வோம்.
ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆமீன். தேவனை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.